سيدنا شفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனின் வழியாக நமக்கு போதனை செய்கிற பல்வேறு அறிவுரைகளில் வசியத் என்ற ஒரு அறிவுரை உண்டு. மனித வாழ்க்கையில் நாம் பிறந்தது முதல் கொண்டு வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கிற இபாதத்துகள், செய்ய வேண்டிய வணக்கங்கள், அமல்கள் என்ற பட்டியல், நீண்ட பட்டியல் உண்டு. கடமைகள், சுன்னத்துக்கள், முஸ்தஹப்புகள், ஒழுக்கங்கள் என்றெல்லாம் நிறைய இபாதத்துகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, உம்ரா, குர்பானி, சதகா, ஜிக்ர், திலாவா, குர்ஆன், இப்படி பல்வேறு இபாதத்துகளுக்கு இடையில குர்ஆன் வசியத் என்று ஒரு இபாதத்தை பற்றி சொல்கிறது. இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கொழிந்து வருகிற ஒரு இபாதத்து, ஒரு சுன்னத் இந்த வசியத், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமுதாயத்திடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டே வருகிறது இந்த வசியத். ஒரு 30-40 வருஷத்திற்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள், நல்லோர்கள் தங்களுடைய வாழ்நாளில் வசியத்துக்குன்னு ஒரு இடம் வச்சிருந்தாங்க. வசியத் என்று சொன்னால் மரண சாசனம் அல்லது மரண உபதேசம் என்று அதற்கு பெயர். ஷரியத்தில் வசியா என்று ஒரு பார்ட் இருக்கிறது. இந்த வசியத்தை மார்க்கம் எப்ப செய்ய சொல்லுது? குறைந்தபட்சம் அதனுடைய கடைசியாக மௌத்திற்கு முன்னால் இந்த வசியத்தை முடிக்கணும் மார்க்கம். இன்னும் சொல்ல போனால் மிம்பாதி வசியத்தின் யூசி பிஹா அவுதைன், ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நிறைவு செய்ததற்கு பின்னால் அவனிடத்திலிருந்து முத முதல்ல அமல்கள் என்று அல்லாஹ் எடுப்பதானால் வசியத்தை தான் எடுக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறான். அவர் வாழ்நாளெல்லாம் நிறைய இபாதத்து செஞ்சிருப்பாரு, நிறைய அமல் செஞ்சிருப்பாரு. அவர் மௌத்தானதற்கு பின்னால கண்ணை மூடின உடனே அல்லாஹ் சொல்றான் முதல்ல மிம்பாதி வசியத்தின், அவன் மௌத்தா போனதற்கு பின்னால என்ன வசியத்து செஞ்சிருக்கிறான் அதை முதல்ல பாருங்கிறான் அல்லாஹ் தான். அந்த வசியத்தை என்ன செய்யணுங்கிறத முதல்ல அதை செயல்படுத்துங்க. அவருடைய இறுதி ஆசை என்னவாக இருந்திருக்கிறது, அவருடைய இறுதி தேட்டம் என்னவாக இருந்திருக்கிறது, அதற்கு பெயர் வசியத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு மூமின் அவர் தூங்க போகுவதற்கு முன்னால் அவருடைய வசியத்தை அவர் கையில் இருக்கணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை நாம சொல்லுவாங்க பாருங்க. நம்முடைய உயில் சரியத்துல வசியத்துனா என்ன, அது யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும், இப்படி ஒரு இபாதத்து இருக்கிறதே நிறைய பேர்களுக்கு தெரியறதில்ல. இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பள்ளிவாசல்கள், நிறைய மதரசாக்கள், நிறைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இன்றைக்கு விசாலமாக பொருளாதார ரீதியான வளம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு 30-40 வருஷத்திற்கு முன்னால வாழ்ந்த அந்த மக்கள் முஸ்லிம்கள் நிறைய வசியத்து என்று செய்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க முஃமினீன்களே, குர்ஆன் முதல்ல முன்வைக்கிறது வசியத்து விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வசியத்தோடு யார் மௌத்தாகிறாரோ அவர் சுன்னத்தான முறையிலும் சரியான முறையிலும் மரணமானார். மன் மாத அலா வசியத்தின் மாத அலா சபீலி ஒ சுன்னத்தின் ஒ மாத அலா தகியின் ஒ ஷஹாதத்தின், இறையச்சத்தோடும் இறை போராளியாகவும் மௌத்தாகிறார். நாங்கள் சொல்லலாம், ஒரு ஷஹீதனுடைய அந்தஸ்து யாருக்கு கிடைக்குதுன்னா அவர் மௌத்தாகிறது பொழுது வசியத்தோடு மௌத்தாகணும். நாங்கள் என்னைய மிக்க முஃமினீன்களே, வசியத்துனா என்ன, ஆரம்பத்துல மௌத்தாகிறதுக்கு முன்னால ஒரு வசியத்து செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கடமையை வச்சிருந்தான். அது என்னன்னா, இவர் மௌத்தா போகிறதுக்கு முன்னால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் தரக ஹைரா, இவருடைய பொருளை விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னா அவர் வசியத்து பண்ணணும், என் பெற்றோர்களுக்கு இப்படி கொடுத்துருங்க, என் சொந்தக்காரங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்தை வந்து அவர் வசியத்து எழுதி வச்சுட்டு போகணும். இது எப்பன்னா, ஆரம்பத்துல இது சட்டமாக இருந்துச்சு. அப்பெல்லாம் வாரிசுக்காரர்களுக்கு என்னென்ன சொத்தை பிரித்து கொடுக்கணுங்கிற சட்டம் இஸ்லாத்துல இல்லை. ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, நீ மௌத்தா போகிறதுக்கு முன்னால உன் சொத்தை நீ இப்படி எழுதி வச்சுட்டு போ, சொந்தக்காரங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி எழுதி வச்சுட்டு போன்னு சொல்லி அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். அதற்கு பின்னால அல்லாஹ் வாரிசுரிமை சட்டம் குர்ஆன்ல வந்ததற்கு பின்னால இந்த வசியத்துங்கிறத அல்லாஹ் என்னவாக ஆக்கிட்டான் சொல்லி சொன்னா, இது அல்லாஹ் தனிப்பட்ட ஒவ்வொருவர்களுடைய இபாதத்தாக மாற்றிட்டான். கண்ணியமிக்க மொமினீங்களே, இன்றைக்கும் வசியத்து இருக்கிறது. இதுல மிக முக்கியமான கடமையான வசியத்து ஒண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? மௌத்தா போகிறதுக்கு முன்னால ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாள்ல சில நேரம் ஹஜ்ஜி செய்யணும் நாடி இருக்கலாம், ஹஜ்ஜி கடமையா இருக்கும், செய்யாமல் இருந்திருப்போம். ஜக்காத்து இத்தனை வருஷத்துக்கு நம்ம மிஸ் பண்ணி இருப்போம், ஒரு 10 வருஷம் ஜக்காத்து கொடுக்காம இருந்திருப்போம், 15 வருஷம் ஜக்காத்து கொடுக்காம இருந்திருப்போம். எனவே ஜக்காத் இருக்கிறது, அதே மாதிரி குர்பானி கொடுக்காம இருந்திருப்போம், ஹஜ்ஜி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இதை தாண்டி கடன் இருக்கிறது, அமானிதங்கள் இருக்கிறது. இது எல்லாமே அவர் கடைசி நேரத்தில் வசிய செஞ்சு போகிறது பரவு, இது கடமை. மௌத்தா போகிறதுக்கு முன்னால, மரணத்திற்கு முன்னால் இந்த வசியத்தை உங்களுக்கு கையில இருக்கிறங்கிற அல்லாஹ், எத்தனை வருஷங்கள் உங்களுக்கு தொழுகை விடுபட்டு இருக்கிறது, எவ்வளவு நாட்கள் தொழுகை விடுபட்டு இருக்கிறது, எத்தனை வருஷத்தினுடைய ஜகாத்தை கொடுக்காம விட்டுருக்கிறீங்க, ஹஜ்ஜி கடமையாகியும் விட்டுருக்கிறீங்களா, குர்பானி விடுபட்டு இருக்கிறது, அகீகா விடுபட்டு இருக்கிறது. வாழ்நாளில் கடைசியாக நம்முடைய கணக்கு செட்டில்மெண்ட் பண்ற நேரம் அது. வசியத்துன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒட்டுமொத்தமாக கடைசி நேரத்தில் நம்முடைய மௌத்தினுடைய நேரத்தில் நம்முடைய கணக்கை அல்லாஹ்ட்ட நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும். வசியத்து மூலமா அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒரு கடைசி வாய்ப்பு அது. அந்த வாய்ப்பையும் தவற விட்டு விட்டால் கண்ணியமிக்க மொமினீன்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நபியிடத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க அம்மா ஹஜ்ஜிக்கு போகணும்னு நினைச்சிருந்தாங்க, ஆனா உடல் ஒத்துழைக்கல, மௌத்தா போயிட்டாங்க, ஆனா அவங்க மேல ஹஜ்ஜி கடமையாக இருந்துச்சு, கடமையா இருந்த காலங்கள்ல ஹஜ்ஜி செய்யல, இப்ப ஹஜ்ஜி செய்ய வேண்டிய அவசியமான்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சொன்ன பதில், உங்க அம்மா மேல கடன் இருந்தா நீ என்ன பண்ணுவ, அவங்க மௌத்தா ஆயிட்டான்னு கேட்டாங்க. யார சூழல்லாம், கடனோடு மௌத்தா போயிட்டா அவங்க விட்டுட்டு போன சொத்துல இருந்து முதல்ல நான் கடனை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் இருக்குது இது அல்லாஹ்வுடைய கடன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க அம்மா அல்லாஹ்வுடைய கடனை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, எனவே நீ செய்ய வேண்டிய முதல் கடமை என்னன்னா, இந்த கடமையை விட முதல்ல அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு தகுதியானது. எனவே உங்க அம்மாவின் மீது ஹஜ்ஜி கடமையாக இருந்தால் முதல்ல அந்த காசை கொண்டு அந்த கடமையை முதல்ல நீ நிறைவு செலுத்து. எத்தனை நோன்புகளை விட்டு இருக்கலாம் வாழ்நாளில், எத்தனையோ நோன்புகளை நம்ம விட்டுருக்கலாம். நோம்புனுடைய சட்டம் என்ன, ஒரு வருஷத்துல நோன்பு விட்டேன்னு சொல்லி சொன்னா, ஏதோ சூழ்நிலையினால நோயாளியா இருக்கிற கட்டத்துல பயணத்துல இருக்கிற நோன்பு விட்டுட்டேன்னு சொல்லி சொன்னா, மின் ஐயா மின் உஹர், கணக்கு வைக்கணும். சரீரத்துல எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கிறது, நாம் மறந்திருக்கலாம். லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நம்முடைய சின்ன பெரிய எல்லாம் கணக்குக்கு வரும் அல்லாஹ்விடத்தில். எந்த கணக்கையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், விசாரணை செய்வான். எத்தனை நோன்பு, எவ்வளவு ஜகாத், எவ்வளவு ஹஜ்ஜி, எவ்வளவு உம்ரா, எவ்வளவு குர்பானி, எவ்வளவு அஃதீகா, அனைத்தையும் நாம் செய்தாக வேண்டும். கண்ணியமிக்க மொமினீன்களே, எனவே தொழுகை மற்ற நேரங்களில் நோன்பு வச்சுக்கரலாம், மற்ற காலங்களில் நோன்பு வைக்கலாம். ஒருவேளை இது அப்படியே கடைசியில் நம்முடைய வாழ்நாள் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுச்சு சொன்னா, வாழ்நாளினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா, நோன்பு வைக்கலாம் வைக்கலாம்ங்கிற கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சுன்னா இனி நோன்பு வைக்க முடியாதுங்கிற ஒரு கட்டம் இருக்கலாம். இப்ப என்ன செய்யறது, மார்க்கம் சொல்கிறது உங்களுக்கு கடைசியாக மார்க்கம் கொடுக்கிற வாய்ப்பு வசியத். வசியத் நான் சொல்றது, நோன்பு வச்சு வேணும்னு முடிச்சாலோ, அல்லது நோன்பு பிடிக்கிறதுக்கான சக்தி இருந்தும் நோன்பு பிடிக்காம விட்டாலோ, இதற்கு பரிகாரமாக அல்லாஹ் வைக்கிறது 60 நோன்பு, அது கூட இந்த நன்மையை ஈடு செய்யாது. நோயாளியாகவோ முடியாத நேரத்தில் நோன்பு விட்டுட்டோம் பாருங்க, இதுக்கு மார்க்கம் கொடுக்கிற பரிகாரம் வசியத். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே ஒரு தந்தை இறந்து போனதற்கு பின்னால, தாய் இறந்ததற்கு பின்னால, அந்த தந்தை மேலையும் தாய் மேலையும் நமக்கு உண்மையான பாசமும் அன்பும் இருக்குமானால், அவருடைய சொத்தை பங்கு வைக்கிறதுக்கு முன்னால முதல்ல அவருடைய கடனை நிறைவு செலுத்த வேண்டும். அல்லாஹ் அவர் கடனாளியாக இருக்கலாம், அவர் ஹஜ்ஜுக்கு கடமையாக இருக்கலாம், ஹஜ் செய்திருக்க மாட்டாரு, ஆனா மகனுக்கு சொத்தை கொடுத்திருப்பார். இவருக்கு நிறைய சொத்து இருக்கிறது, வீடு இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னர் ரஜுல ல யஅமலு வல் மர்அத பி தாஅத்தில்லா 60 சனா தும்ம யஹ்ருஹுமல் மௌத். கணவன் மனைவி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ரெண்டு பேர் இருந்தாங்க, 60 அல்லாஹுவை இபாதத்து செஞ்சாங்க, 60 அல்லாஹுவை இபாதத், அவ்வளவு பெரிய வணக்கசாலிகள், எதையும் விடல. ஆனால் மௌத்து வந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய வசியத்தை செய்ய மறந்தார்கள். ரெண்டு பேரும் நரகவாதியாக ஆனார்கள். நரகம் அவர்களுக்கு கட்டாயமாகிவிட்டது. என்ன வசியத்துல வந்து கோட்டை விட்டுட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு காலங்கள் வர வேண்டிய நேரத்தில், கடைசி நேரத்தில் வசியத்து செய்ய வேண்டிய விஷயங்கள்ல அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்க மௌத்து முன் நேரத்துல நீங்க செய்கிற வசியத்துல நீங்க எந்த குறைபாடும் வச்சிடாதீங்க, வச்சிட்டீங்கன்னா அது நரகத்துக்கு போறதுக்கு காரணமாயிடுங்கிறான் அல்லாஹ். குர்ஆன் எச்சரிக்கிற வார்த்தை, கண்ணியமிக்க முஃமினீன்களே. எனவே ஒருவேளை வாப்ப வசியத்து செய்ய தவறிட்டால், நாம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அவர் சொத்தை நம்ம பொறுப்பெடுக்கிறப்ப முதல்ல அவர் எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும் நாம கால்குலேட் பண்ணணும். ஒரு 10 ஜகாத்தினுடைய எலிஜிபிளா இருக்கலாம் அவர். இப்ப நீங்க கேட்கலாம், ஒவ்வொரு வருஷமும் ஜகாத்தினுடைய அமௌண்ட் அவர்கிட்ட எவ்வளவு இருந்துச்சுங்கிறது தெரியாது. ஒரு வருஷம் அவர்கிட்ட 20 இருந்திருக்கலாம், இன்னொரு வருஷம் அவர்கிட்ட 15 இருந்திருக்கலாம். இப்படி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு வருகிற பொழுது இப்ப ஜகாத் எப்படி கொடுக்கிறது? இப்ப மார்க்கம் இந்த இடத்துல ஒரு நடுநிலையான ஒரு போக்கை தீர்மானிக்க சொல்கிறது. உதாரணமாக அவருடைய பொருளாதாரத்தினுடைய பேலன்ஸ் ஒரு 10 இருந்து ஒரு 40 வரைக்கும் அப்படியே டர்னர் ஆயிட்டே இருக்குது, கூடுது குறையுது, இப்படி மாற்றமா இருக்குது இந்த 10 காலத்துலன்னா, அதுல நடுநிலையான ஒரு அமௌண்ட் நீங்க தேர்ந்தெடுக்கணும். 20 என்று நீங்கள் தேர்ந்தெடுத்தால், இந்த 20 10 ஜகாத் எவ்வளவு? ஜகாத்து கொடுக்காம போயிருக்கலாம் இல்லையா? பங்குதாரிகள் பங்கு வைப்புக்கு முன்னால முதல்ல இவருடைய கடனாளியா வந்து நிக்கிறார். இவரு அல்லாஹ்வுடைய கடனாளியா வந்து நிக்கிறாரு. ஹஜ் செய்யல, கடனாளியா வந்து நிக்கிறாரு. ஜகாத்து கொடுக்கல, கடனாளியா வந்து நிக்கிறாரு. 3 நோம்பு வைக்கல, ஒவ்வொரு நோம்புக்கும் மார்க்கத்துல மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இருக்கு இல்லையா, முடியாத பட்சத்துல கடனாளியா வந்து நிக்கிறாரு. இது அத்தனையும் கடைசியாக கணக்கு முடிப்பதற்கு வசியத்துங்கிற ஒரு இபாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே அது விஷயத்துல இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய பொடுமோக்குத்தனம் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமாக கண்டிப்பாக இந்த வசியத் நீங்கள் கடமை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வசியத்து செய்யறது கடமை. அப்படியே ஒருவேளை நாம் ஒவ்வொருவர்களும் அதிசரிப்பில் வருகிறது, சஹாபாக்கள் தாங்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னால தங்களுடைய சொத்துக்கள் யார் யாருக்கு எவ்வளவு போகணும், என்னுடைய சொந்த பந்தங்கள்ல என் மகனுக்கு எவ்வளவு, மகளுக்கு எவ்வளவு, ஒவ்வொருவர்களுடைய சொத்தம் என் மனைவிக்கு எவ்வளவு, தெளிவாக தன்னுடைய சொத்தை போட்டு எழுதி வச்சிருக்கிற பேர் வசியம். மௌத்தா போகிறதுக்கு முன்னால நான் எனக்கு இவ்வளவு கடன் எனக்கு வரணும், நான் இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எழுதி வைக்கணும். இதா சதாயந்தும் விதையனின் இதா அஜலின் முத்தம்மன் பத்துபூ. அல்லா சொல்றா, கடன் வாங்கினீங்கன்னா அல்லது கடன் கொடுத்தீங்கன்னா பத்துபூ, அதை எழுதி வைங்கிறான் அல்லா சொல்லுவாங்க. குர்ஆனுடைய வார்த்தைகள், கடனை எழுதி வைக்கணும். யாருக்கு கடன் கொடுக்க வேண்டும், யாருக்கு நான் கொடுக்கணும், யார் எனக்கு தர வேண்டும், இதுவெல்லாம் கண்டிப்பாக அதனுடைய வசியத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. விம்பாதி வசியத்தையும் கஃபன் தஃபன் செலவுக்கு இறுதி செலவுக்கு போகிறதுக்கு போக அடுத்து அல்லாஹ் சொல்றது வசியத்தை தான் முன்வைத்து பேசுகிறான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே சில நேரங்களில் கொஞ்சம் சொத்து அதிகப்படியாக இருக்கிற பொழுது மார்க்கம் வசியத்தாக பள்ளிவாசல்களுக்கு அல்லது மஸ்ஜிதுகளுக்கு அல்லது நாம விரும்பியவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, கல்விக்கு, மருத்துவத்திற்கு இப்படி ஒரு வாய்ப்பையும் மார்க்கம் கொடுக்கிறது. இல்ல விளங்கணும், ஒரு பெரிய சொத்துள்ளவராக இருக்கிறாரு, பொருளாதாரத்துல தன்னறி உள்ளவராக இருக்கிறாரு. இவ் மௌத்தாகிற நேரத்துல மார்க்கம் சொல்கிறது, உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இறுதி ஆஃபர் அல்லாஹ் ஒன்று கொடுக்கிறார். அந்த ஆஃபருக்கு பெயர் வசியத். கடமை என்பது போக இப்படி சில வசியத்தை செய்யலாம். மௌத்தாகிற நேரத்துல நம்முடைய நீயத்துல வச்சு, நான் இவருக்காக ஒரு 10,000 ரூபாய், ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏழ்மையில, கல்விக்காக கஷ்டப்படுறாரு, மருத்துவத்திற்காக கஷ்டப்படுறாரு, அப்ப இந்த மாதிரியான வசியத்தை ஒரு வாய்ப்பு கொடுக்குது மார்க்கம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுங்கிற ஒரு சஹாபி கடுமையான நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில இருக்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்துல வந்து அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய சொத்து இருக்கு. அந்த சஹாபி சொன்னார், எனக்கு நிறைய சொத்து இருக்கு யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், நிறைய சொத்து இருக்குது. சரி, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லைண்ணா, என்னுடைய சொத்தை பூராவுமே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தறேன், இந்த தீனுக்காக நான் அர்ப்பணித்தரேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்லை, நான் அப்படி ஏற்றுக்க முடியாது, அப்படி ஏற்றுக்க முடியாது. அப்படியானால் அன்னு என் சொத்துல பாதியை நான் முழுவதுமாக நான் தீனுக்காக நான் எழுதி வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்லா, இல்லை முடியாது. மூணாவது சொன்னாங்க, மூணுல ஒரு பகுதியாவது என் சொத்தை நான் எழுதி வைக்கிறேன், மீதி உள்ளது என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கிறேன், என் மகளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸுலுசு கஸீர், மூன்றில் ஒன்று கூட அதிகம்தான், மூணுல ஒன்று கூட அதிகம்தான், ஆனாலும் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுடைய சந்ததியை அடுத்தவர்களிடத்துல தேவையாகாத நிலைக்கு விட்டுட்டு போகிறது தான் எல்லத்தை விட சிறந்தது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரையை சொல்லி மூணுல ஒன்று வாங்கினாங்க. இதற்கு பெயர் வசியத். ரசூலுல்லாஹ் நிர்ணயித்த வசியத்தினுடைய அளவு எவ்வளவுன்னா, ஒருத்தர்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் அவர் தீன் பணிக்காக, மஸ்ஜிதுக்காக, பள்ளிவாசலுக்காக, எவ்வளவு தேவைக்காகவும் கொடுக்கிற பொழுது வசியத் என்ற வட்டத்திற்குள் மூன்றில் ஒன்று வரை செல்லுபடியாகும். மூணுல ஒன்று வரைக்கும் கொடுத்துக்கலாம், அதுக்கு மேல கொடுக்கிறதுல வசியத்துங்கிற வட்டத்திற்குள் வராது. ஆனாலும் அந்த மூன்றில் ஒன்று கொடுக்கிற ஒரு சுன்னத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அர்ப்பணித்தார். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, வசியத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ஒண்ணு, முதல் விஷயம் நம்முடைய கடமையான விஷயங்கள்ல வசியத்து பண்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இத்தனை நோன்பு, இத்தனை ஜகாத், இவ்வளவு ஜகாத் கொடுக்கணும், இது ஹஜ் செய்யணும், ஹஜ்ஜினுடைய கடமை, இத்தனை வருஷம் குர்பானி கொடுக்கல, அகீகா கொடுக்கல, இந்த அமல்களுக்கு பூராவும் பொருளாதாரத்தில் இருந்து இவர் வசியத்து எழுதணும் அல்லது சொல்லணும். ஒருவேளை இவர் எழுதவில்லையானால், சொல்லவில்லையானால், இவருடைய சொந்தங்கள் இவருடைய சொத்தை கையில் எடுக்கிற பொழுது தன்னுடைய தந்தையின் மீது இருக்கிற மிகப்பெரிய அக்கறையாக அதை அவர் செய்ய வேண்டும். எனவே இரண்டாவது வசியம் நான் சொன்னது போல மேல் மிச்சமாக மூன்றில் ஒரு பகுதிக்குள் செய்ய வேண்டியது. இது செய்யாட்டாலும் தப்பு இல்லை, ஆனால் செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, மன் மாத அலா வசியத்தின் மாத அலா சபீலின் ஒன்னா, வசியத்து செய்து மௌத்தாகுபவர் சுன்னத்தாகவும் சரியாகவும் மௌத்தை சந்திப்பார். ஒமாத்த அலா தக்கையும் ஷஹாதா, அவர் போராளியாகவும் இரையற்றம் உள்ளவராகவும் மௌத்தை சந்திப்பார். ஒமாத்த மகபூரன்லா, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராக சந்திப்பார் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தின் மீது சொன்ன இரண்டாவது ஒரு வசியத் இந்த வசியத். வசியத்துல மூணாவது ஒரு பகுதி இருக்கிறது கண்ணியமிக்க முஃமினீன்களே, இது பொருளாதாரம் சார்ந்ததல்ல, ஒரு உபதேசம் சார்ந்தது. நாம செய்ய வேண்டிய மூணாவது உபதேசம், நம்முடைய வாழ்நாளினுடைய கடைசியில சில பேர்களுக்கு நாம செய்ய வேண்டிய உபதேசங்கள் இருக்கிறது. என் மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய சில உபதேசங்கள் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு சில வசியத்துக்களை நான் செய்ய வேண்டும், என் சகோதரர்களுக்கு, என் நண்பர்களுக்கு, என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு. இந்த வசியத்திற்கு பெயர் வசியத்துல் அம்பியா என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. நபிமார்கள் செய்த வசியத்து இதுதான். நபிமார்கள் எல்லாம் இந்த வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க. தாங்க மௌத்தா போகிறதுக்கு முன்னால பிள்ளைகளை உட்கார வச்சு, அல்லது தங்களுடைய வாழ்நாளனுடைய இறுதியில இப்படிப்பட்ட உபதேசங்களை நிறைய செய்ததாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட நிறைய நபிமார்கள் இதை செய்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு 80 நாட்கள் 3 மாதங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளினுடைய இறுதியில நிறைய வசியத்துக்களை செய்தார்கள்.
நிறைய வசியத்துக்களை செய்தார்கள். எனக்கு பின்னால் இந்த உம்மத்து என்ன சந்திக்கும், என்ன பிரச்சனை இருக்கிறது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் அந்த 3 மாசத்துக்கு முன்னால் செய்த உபதேசங்களில் அதிகமாக செய்த உபதேசம் என்று சஹாபாக்கள் சொல்லுவார்கள். என் சமுதாயத்தை, இந்த அரபுலகத்தை காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமுதாயத்திற்கு வறுமையோ அல்லது இணை வைப்போ பிரச்சனையாகும் என்ற பயம் எனக்கு இல்லை. சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க, அரபுலகத்தை பார்த்து, ஒட்டுமொத்த அரபுலகத்திற்கும் செய்த ஒரு வசியத்து இது, இந்த அரபுலகத்தில் இனி வறுமைக்கு பிரச்சனை இருக்காது, வறுமையால் என் சமுதாயம் பெரிய இழப்புகளை சந்திக்கும் என்று நான் பயப்படவில்லை, அது நடக்கவும் நடக்காது. சிறுக்கு இணை வைப்பு இந்த அரபுலக பூமிக்கு இனி அந்நியப்பட்டது. அரபுலக பூமியில சைத்தானே சைத்தானே நிராசை அடைஞ்சுட்டான், இனி அரபுலகத்துல தான் கொடிய நட்ட முடியாதுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி இந்த பூமியில சிறுக்குக்கு வழி கிடையாது. நான் உருவாக்கிய இந்த தௌஹீதுனுடைய ஆட்சி கியாமத்து வரைக்கும் இந்த பூமியில தௌஹீது ஆட்சிதான், இது சைத்தானிய ஆட்சி கிடையாது. சிறுக்கு இந்த பூமியில கிடையாதுன்றாங்க, வறுமை இந்த பூமிக்கு கிடையாதுன்றாங்க. செல்லாலே செல்லம் வறுமையினால என் சமுதாயம் அடிச்சுக்கிடுவாங்க, அழிஞ்சுக்கிடுவாங்க, பயப்படல. என்ன, என் ரப்பு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், பசியால் உங்க சமுதாயத்தை நான் அழிக்க மாட்டேன் அல்ல வாக்கு கொடுத்திருக்கிறான் சொல்லிட்டு சொன்னாங்க. இதோ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இந்த ஆடு மேய்க்கிற கூட்டங்கள் காலில் செருப்பு இல்லாமல், உடல்ல துணி இல்லாமல், இப்படி அரைகுறை நிர்வாணியாக இருக்கிற இந்த அரபிகள் தான் ஒரு காலத்தில் புண்ணியான் உலகத்திலேயே பெரிய கட்டிடங்களை எழுப்ப போட்டி போடுவார்கள். நாங்கள் சொல்லலாம் அரபுலகத்தை காட்டி சொன்னாங்க, இதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு பஞ்சமோ பட்டினியோ எல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த சமுதாயத்துல என்ன பிரச்சனை, சிர்கா இல்லை, சைத்தானின் சமுதாயத்துல வேற ஏதாவது ஒரு பெயர்ல சிர்கை எல்லாம் காட்டி அவன் ஏமாத்திட முடியாது. என் சமுதாயத்துக்கு சிர்க் எது தௌஹீத் எதுன்னு தெளிவாக நான் அடையாளம் காட்டியிருக்கிறேன். வறுமை என் சமுதாயத்தின் பிரச்சனை அல்ல. இந்த கூட்டங்கள் பெரும் பெரும் கட்டடங்களை கட்ட போட்டி போடுவார்கள், பெரிய கட்டடங்களை கட்டுவாங்கன்னு கூட சொல்லாலேன்னு சொல்லல. ஆடு மேய்க்கிற கூட்டத்தை பார்த்து இவங்களை காமிச்சு சொல்லாலேன்னு சொன்னது, பெரிய கட்டடங்கள் எழுப்புறதுல ஒருத்தன் ஒருத்தன் போட்டி போடுவான்னு நாங்க சொல்லலாலே சொல்லலாம். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய கட்டிடம் இருக்கிறது அமெரிக்காலயா யூரோப்லயா? உலகத்திலேயே பெரிய கட்டிடம் எங்க இருக்குது? கல்ஃப்ல தான் இருக்கு இல்லையா? விகல் நாயகம் சல்லா அலி செல்லம், நீ புரிஜு துபாய்னு ஒண்ணு கட்டினா, புரிஜு கலிபான் கட்டினா, நான் சித்தால கட்டி காட்டுறேன் இல்லையா? சல்லா அலி செல்லம் சொன்ன மிக தெளிவான வார்த்தை, ஆடு மேய்க்கிற கூட்டம். ஒரு எழுத்தாளர் சொல்லுவார், உலகத்திலேயே ஒட்டகத்திலிருந்து அப்படி பென்ஸ் காருக்கு மாறின கூட்டம் அரபியர்கள். அப்படியே அவங்களுடைய வாழ்வாதாரம் அடிமட்டத்திலிருந்து உச்சத்துக்கு போச்சு. அன்னைக்கு போன பொருளாதாரம் கியாமத்து வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு அழிவு கிடையாது. வறுமையும் பசியும் என் சமுதாயத்துக்கு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை என் சமுதாயத்திற்கு? செல்லாலை சொன்னார்கள், என் சமுதாயத்தினுடைய பிளவும் பிரிவும் தான் பிரச்சனை. கியாமத்து வரைக்கும் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும் என் சமுதாயத்தில். மேன் பவர், மனித வளம், உலகத்திலேயே 4 பேர்ல ஒரு ஆளு. கனிம வளம், நிலம், நீர், என்ன இல்லை இந்த சமுதாயத்தில்? எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன இல்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அல்லாஹ் இந்த துன்யாவை விரிச்சு கொடுத்ததுனால என்னவோ தெரியல, அதுக்காகவே என் சமுதாயம் பல கூறுகளாக பிரிவார்கள். என் சமுதாயத்தை சேர்க்க முடியாதது மட்டும்தான் என் சமுதாயத்தின் பலகீனமாக இருக்கும். சண்டை போட்டு பிரியாதீங்க, உங்களுடைய பலம் எல்லாம் பலகீனமாயிடும். நாங்கள் சொல்லலாம் பொருளாதார பலம், மனித பலம், கனிம வளம் எல்லாம் பலகீனமாயிடும். இன்னைக்கு 57 நாடை வச்சு 57 நாடு 60 நாடும் காலகாலமா பெருமை பேசிக்கிறதுல என்ன இருக்கு? ஒரு பெரிய அகண்ட சாம்ராஜ்யமாக, ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது, 57 துண்டா பிரிஞ்சு போனது பெருமையாது, பெருமையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு முன்னால் இந்த உம்மத்தை நோக்கி வசியத்து செய்தார்கள், என் உம்மத்துக்கு பிரச்சனை ஒற்றுமைதான், அதை நோக்கி நீங்கள் நகருங்கள், அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய பார்வையை திருப்புங்கள். கண்ணகும் புண்ணியானும் மருசு, ஈயத்தால் வார்க்கப்பட்ட கட்டடங்களை போல ஓரணியில் நில்லுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நன்னியமிக்க மொஹினியங்களே, இந்த சமுதாயத்தினுடைய பலகீனத்தை குறித்து தான் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. 100 வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை பற்றி தான் நிறைய பேசுவாங்க.
அல்லாஹ்ல நிறைய பேசுறாங்க, ஆனா கடைசி மூணு மாசத்தினுடைய வசியத்து பூராவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வசியத்து பூரா எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சமுதாயத்தினுடைய ஒத்துமை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க, வேற எதை பத்தியும் பேச திரும்புகிற பக்கம் எல்லாம் அதை பற்றி தான் பேசுவார்கள். மீனியன்களே, வாழ்நாளின் கடைசி நாள்ல அவங்களுடைய வீட்டு தரையை திறந்து கடைசியாக இந்த சமுதாயம் தொழுகையில ஓரணியில ஒத்துமையாக காலோடு கால் சேர்த்து தோளோடு தோல் சேர்த்து இப்படி நிக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு மௌத்தானாங்கன்னு அதிக தெரியப்பில் வருது. கடைசியா இந்த சமுதாயத்தை பார்த்து நபி சிரிச்சது அதுதான். என்ன, இந்த சமுதாயத்தை இப்படி ஓரணியில ஒத்துமையா நிக்கிற, இது காலமெல்லாம் இருந்தால் இந்த சமுதாயம் எங்கேயோ போயிருந்து சொல்லி சொல்லாரு. கடைசியா சிரிச்சது அதுதான், கடைசியாக இந்த உம்மத்தை பார்த்ததும் அதுதான், அதுதான் கடைசி. நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், நான் சொன்னது முதல்ல வசியத்துல பரவான வசியத்து ஒண்ணு இருக்குது, மீண்டும் நீங்க ஞாபகம் வைக்கணும். அது பரவான வசியத்து, மௌத்தா போகிறதுக்கு முன்னால நான் யாருக்கு கடன் கொடுக்கணும், யார் எனக்கு கடன் தரணும், யார்கிட்ட என்ன அமானுதத்தை வாங்கியிருக்கிறேன், என்னுடைய அமானுதம் யார்கிட்ட இருக்குது, நான் எவ்வளவு தொழுகைகளை மிஸ் பண்ணிருக்கிறேன், நான் எவ்வளவு நோன்பு மிஸ் பண்ணிருக்கிறேன், எவ்வளவு இத்தனை வருஷம் ஜகாத் கொடுக்கறத மிஸ் பண்ணிருக்கிறேன், குர்பானி அகீகா ஹஜ் கடமையாக விட்டிருக்கிறேன், இது பரவ, இது இந்த வசியத்தை எழுதி வைக்கணும். இரண்டாவது, என்னுடைய சொத்து தேவைக்கு அதிகமாக இருந்தால் அல்லது ஓரளவுக்கு இருந்தால், குறைஞ்சபட்சம் நாம் விரும்புகிற ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு நம்முடைய சொத்து போகிற மாதிரி கொஞ்சம் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வசியத்து பண்ணணும். நல்ல விஷயங்கள்ல நம்முடைய மௌத்துக்கு பின்னால கபருக்கு அந்த நன்மை வந்து சேரணும். இந்த மாதிரி மூன்றாவது ஒரு வசியத், நபிமார்கள் செய்த வசியத் தங்களுடைய மௌத்துக்கு நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வசியத் பண்ணாங்களாம் மௌத்து நேரத்தில். என்னன்னா, வலா தமூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களா மௌத்தாங்க, ஈமான விட்டுறாதீங்க அப்படின்னு உபதேசம் பண்ணாங்க அல்லாஹ் குர்ஆனுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த உபதேசம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் மூடுகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், தங்களுடைய குடும்பத்துக்காரங்களை பூர கூப்பிட்டு கடைசியாக செய்த உபதேசம் இதுதான், ஊசிக்கும் விஸ்ஸலா, என் குடும்பத்துக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், தொழுக விஷயத்துல கவனமாயிருங்க, தொழுகையில பேணுதலாய். கடைசியில வாழ்நாளுடைய கடைசியில் நினைவிக்க முன்னீர்களே, இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும், ஒவ்வொரு சஹாபாக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு, ஒவ்வொரு சஹாபிகளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா தங்களுடைய வாழ்நாளினுடைய இறுதியில் அவங்க செய்த உபதேசங்கள் என்று நிறைய உண்டு. கண்ணியமிக்கும் மீனியன்களை, எனவே வாழுகிற காலங்களில் நிறைய வணக்கங்கள் செய்கிறோம், நிறைய இபாதத்துகள் செய்கிறோம், சில நேரங்களில் பல குறைபாடுகளும் குறைவுகளும் நடந்திருக்கிறது, அதையெல்லாம் ஈடு செய்து கொள்வதற்கும் கணக்கை சரியாக முடிக்கிறதுக்கும் அல்லாஹ் வாழ்நாளினுடைய கடைசியில் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆஃபர் தான் இந்த வசியத். வாழ்நாளில் அப்பப்போ கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிறப்போ அது ஈடுகட்டணும் இல்லையா, அந்த ஈடுகட்டுறதுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாய்ப்பு தான் வசியத்து. அந்த வசியத்தை நம்ம வீணாக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல மீண்டும் அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன், இன்னர் ரஜுல லயஅமலு வல் மர்அத்து பிதாஅத்தில்லாஹ் 60 சனா, ஒரு ஆணும் பெண்ணும் 60 வருஷம் இபாதத்து செய்தார்கள், சும்ம யஹ்துருஹுமல் மௌத், பின்பு அவர்களுக்கு மௌத் வந்தது, ஃபதுவாரானி ஃபில் வஸியா, வசியத்துல தப்பு பண்ணிட்டாங்க, வசியத்து செய்யாம விட்டுட்டாங்க, கடமையான வசியத்தை விட்டுட்டாங்க, அல்லது செய்தும் தகுதி இல்லாத தன் சொத்தை யாருக்கோ கொடுக்கிறதுக்கு வசியத்து பண்ணிட்டாங்க, இல்ல மகளுக்கு வேண்டாம் மகனே முழு சொத்தை நீ எடுத்துக்கோ சொல்லி வசியத்து பண்ணிட்டாங்க, அல்லது தன் பிரியமான ஒரு மகனுக்கு மட்டும் சொத்து அதிகமா எழுதி கொடுத்துட்டாரு, இப்படி வசியத்துல ஏதாவது கோட்டை விட்டுட்டாரு, பத்தி பலகும் நான் ரெண்டு பேரும் நரகவாசி ஆயிட்டாங்க. 60 வருஷம் இபாதத்தை அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, எனவே நாம் வாழுகிற காலங்களில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழுகிறோம், நம்முடைய வாழ்நாளின் இறுதியும் அவனுக்கு பொருத்தமான முறையில் ஆக்கி வைப்பானாக. வாஹுர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.